நாள் வேதத்திற்கு திருப்புவோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையான தேவனுடைய வார்த்தைகளை நான் வாசிக்கின்றேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் பழைய ஏற்பாட்டு பக்கம் 362. அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தியன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோடே யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராயிருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனாவேனால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராயிருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தியன் தான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தியருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். ஜெபிப்போம். சர்வல்லமய மிகுந்த கிருபை உள்ள தேவனே, நாங்கள் இந்த உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கின்ற வேளையிலே உம்முடைய நிறைவான கரம் எங்களோடு இருந்து ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து உம்முடைய வார்த்தையினுடைய அர்த்தங்களையும் அர்த்தத்தையும் இந்த வார்த்தையினுடைய நோக்கத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் கர்த்தாவேன் இரங்களுக்கு தெளிவாய் தந்திட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவேன், ஆமென். இந்த அதிகார அருமையானவர்களே, எங்கள் அநேகருக்கு மிகவும் ஒரு பாண்டித்தியமான ஒரு அதிகாரமாக காணப்படுகின்றது. நாங்கள் இந்த ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகள் கூட இந்த தாவீது கோலியாத்தினுடைய இந்த சம்பவத்தை மிகவும் அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள். அவை இந்த இஸ்ரவேலரை இந்த அதிகாரமானது இந்த இஸ்ரவேலர்களுக்கு வந்த அல்லது ஒரு பெரியதான ஒரு தீங்கில் இருந்து அவர்கள் மீண்ட ஒரு சம்பவத்தை இந்த அதிகாரம் எங்களுக்கு கற்றுத் தருகின்றது. அவை இந்த அதிகாரத்திற்கு முன்பதாக அருமையாக 17வது அதிகாரத்திற்கு முன்பதாக நாங்கள் சில காரியங்களை நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இங்கு தேவனுடைய கரமானது அது சவுலிடம் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இங்கு சவுலினுடைய கீழ்ப்படி ஆமைகள் தேவனுக்கு அது இருதயத்திற்கு விசனத்தை கொண்டு வந்து அங்கு அவர் தேவனையும் அங்கு தேவனானவர் ராஜாவாகிய இந்த சவுலை புறக்கணித்து தள்ளின ஒரு சம்பவம் அங்கு நடந்து கொண்டிருந்த ஒரு கால பகுதி. இங்கே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் அதொரு இருண்ட ஒரு யுகமாக, அங்கிருந்த தீர்க்க தரிசிகளுக்கெல்லாம் அதொரு ஒரு வேதனையையும் ஒரு நோவையும் ஏற்படுத்தின ஒரு காலமாக இருந்தது. அவை இந்த இஸ்ரவேல் ராஜா தேவனுக்கு மகிமையற்றவராய், தேவனுக்கு பிரியமற்றவராய், தேவனுடைய ஆவியானது அவரிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டவராய், இன்னொரு வகையிலே வேறொரு ஆவியானது அவனுக்கு புகுத்தப்பட்டதாய், இப்படியான ஒரு தலைமைத்துவமானது அங்கு எந்த ஒரு வகையிலும் ஆசீர்வாதம் இல்லாததாக இருந்த ஒரு இருண்ட காலம். ஆனால் அது இருண்ட காலமாக அது இருந்தாலும் அருமையாகலே, தேவன் தன்னுடைய சரியான திட்டத்தை அவர் தெளிவாக கொண்டு போனார் என்பதையும் நாங்கள் இந்த அதிகாரங்களை வாசிக்கின்ற வேளையில் எங்களுக்கு தெளிவாக அது நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவை அந்த வகையிலே தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த சாமுவேலை பார்த்து, சாமுவேலே நீ என்ன செய் என்று சொன்னால், நீ சவுலுக்காய் நீ மனவேதனை படாமல் நீ இசாயினுடைய குமாரனாகிய ஒருவனை நீ என்ன செய், நான் உனக்கு காண்பிக்கின்றவனை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று இங்கே தேவன் தன்னுடைய சரியான திட்டத்தை இந்த இருண்ட யுகத்திலே இருக்கின்ற தன்னுடைய ஜனத்திற்கு ஒரு ஒரு மீட்கின்ற ஒரு மீட்பரை தெரிவு செய்யும்படியாய் அவர் அங்கு சபுர் சாமுவேலை தேவன் அங்கு அனுப்புகின்றவராக இருக்கிறார் என்பதை நாங்கள் 16 அதிகாரத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆனால் இங்கு இருக்கின்ற 17 வசனத்தை பாருங்கள். 17 அதிகாரத்துடைய 17 வசனத்தை பாருங்கள். பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ணுவதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து அவங்க இஸ்ரவேலர்கள் இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கவில்லை. இந்த பெலிஸ்தியர்கள் திடீரென்று இந்த இஸ்ரவேலர்கள் மீது யுத்தத்தை தொடங்குவதற்கு அவர்கள் ஆயத்தப்படுகின்றதாக வேதம் சொல்கிறது. அதனுடைய காரணம் என்னவென்றால், இங்கே சவுலின் மீது இந்த கிருபையானது எடுத்துக் கொள்ளப்பட்டதையும் இங்கே தேவன் இல்லாமல் இவர்களாலே ஒன்றுமே செய்ய முடியாது என்பதையும் இங்கே பொல்லாத ஆவியானது சவுலை பிடித்து சவுலானவன் ஒரு நிரந்தர தெளிவான ஒரு யுத்த யுக்தியோடு இல்லாதவனாக இருக்கிறான் என்பதை இந்த எதிரி நாடாகிய இந்த பெலிஸ்தியர்கள் அதை அறிந்து யுத்தத்தை ஆரம்பித்திருக்கலாம் என்பது இங்கே அநேகருடைய வியாக்கியானமாக இருக்கின்றது. அது எப்படியாக இருந்தாலும் நாங்கள் இதில் பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், இந்த பெலிஸ்தியரே இந்த யுத்தத்தை ஆரம்பித்தவர்களாக இருந்தார்கள். அவ இப்படியாக இந்த பெலிஸ்தியர் இந்த யுத்தத்தை ஆரம்பித்த வேளையிலே அங்கு நடந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். நாங்கள் 5 சிறிய காரியத்தினூடாக இந்த சம்பவத்தில் நடந்த காரியங்கள் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாய், இங்கு இஸ்ரவேலர்களுக்கும் யூதாவிற்கும் முன்பதாய் இந்த பெலிஸ்தியருடைய இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கின்ற வேளையில் அங்கு கோலியாத் என்பவர் என்ன செய்கிறான், அவர் ராட்சதன். அவை இந்த ராட்சத மனிதன் அருமையானவர்களை அது எண்ணாகமத்திலும் ஜோஷுவா 11 அதிகாரத்திலும் அதை பற்றி நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம். தேவன் ஏதோ ஒரு திட்டத்திற்காக இந்த ஜனங்க இந்த கோலியாத்தினுடைய அம்சமாகிய இந்த பெரிய ஒரு ராட்சத மீது மனுஷர்களை அவர் விட்டு வைத்திருந்தார் என்பதை நீங்கள் நேரம் இருக்க நேரத்தில் நீங்கள் ஆறுதலாக நீங்கள் வாசிக்கலாம். அவை அப்படியாக அவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் கர்ச்சிக்கின்றான். அவன் வந்து தன்னுடைய வார்த்தைகளாலே இந்த இஸ்ரவேலர்களை பயமுறுத்துகிறான். அந்த வேளையிலே இந்த 11 வசனம் எங்களுக்கு சொல்கின்ற காரியம் என்னவென்றால், 17 அதிகாரம், சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அவை நாங்கள் முதலாவதாக பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், சபையினுடைய பயம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்கள் சண்டைக்கு பயந்தவர்கள் அல்ல, யுத்தங்களை காணாதவர்கள் அல்ல. நீங்கள் இங்கே 14 அதிகாரத்திலே கூட 15 அதிகாரங்களில் இந்த பெலிஸ்தியரோடு ஜோனத்தான் சண்டையில் செய்து அவன் வெற்றி கண்டவனாக இருக்கின்றான். அவை இப்படியா இந்த பெலிஸ்தியரோடு யுத்தத்தையோ அல்லது மற்றவர்களோடு யுத்தத்தை செய்கின்றது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது ஒரு பெரியதான ஒரு விஷயம் அல்ல. பாருங்கள், அவலத்திற்கு வெற்றிகளை ஈட்டிக்கொண்டு வந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட பயப்படத்தக்க வகையிலே இந்த கோலியாத்தினுடைய உருவம், கோலியாத்தினுடைய பேச்சு, அவன் அணிந்திருந்த இந்த போர் ஆபரணங்கள் எல்லாம் இந்த இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பயத்தையும் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு கலக்கத்தையும் அங்கு கொடுத்ததாய் வேதம் எங்களுக்கு கற்றுத் தருகின்றது. அவை இங்கு கோலியாத்தை நாங்கள் யாராக எதற்கு ஒப்பீடாக நாங்கள் வர்ணிக்கப்படுகின்றது என்று சொன்னால், அவன் தேவ ஜனத்தினுடைய தேவனுடைய எதிரியாய், அவன் இங்கே தேவ ஜனத்தினுடைய ஒரு பரம விரோதியாய் இங்கு வேதமானது எங்களுக்கு வர்ணிக்கின்றதாக இருக்கின்றது. அவருடைய இந்த தோற்றத்தை பார்க்கின்ற வேளையிலே வேதம் சொல்கிறது, அவருடைய தோற்றத்தை எப்படி சொல்கிறது என்று சொன்னால், அவன் ஆறு முளமும் ஒரு ஜானுமுடைய, அதாவது ஆறு முளமுடைய ஒரு மனுஷன். அவங்க ஆறு முளத்தையுடைய பெரியதான ஒரு மனுஷன், உலகத்துக்கு ஒரு அவன் வல்லமையானவன் என்கிறதை இங்கு வேதம் இங்கு எண்ணத்தை அதனூடாக கற்றுத் தருகிறது என்று சொன்னால், அவனை எங்கு உயர்த்தவில்லை, அவனுக்கு ஒரு மகிமையை கொடுக்கவில்லை. தேவனுடைய இந்த எதிரியானவன் அவன் எவ்வளத்திற்கு வல்லமை உடையவன் என்பதை இங்கு கர்த்தர் எங்களுக்கு கற்றுத் தருகின்றான். இங்கே சபையானது சபையில இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த எதிரியாகிய இந்த கோலியாத்தினுடைய இந்த உருவமானது எங்களுக்கு என்னத்தை தேவனிடத்திலிருந்து கற்றுத் தருகிறார் என்று சொன்னால், அவன் எவ்வளவுக்கு ஒரு பலம் வாய்ந்தவன் என்பதையும், அவன் எவ்வளவுக்கு தன்னுடைய பேச்சினாலே ஜனங்களை பயப்படுத்துகின்றவன் என்பதையும், அவன் தான் அணிந்திருந்த ஆபரணங்களினாலே மற்றவர்களை யுத்தத்திற்கு ஏற்படாத வகையிலே அவர்கள் யுத்தங்களை மழுங்கடிக்கின்ற ஒரு யுக்தியை கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய சாத்தானாக இங்கு வேதம் அவனை எங்களுக்கு சித்தரிக்கிறதாக இருக்கிறது. அது எங்களுக்கு என்னுடைய உங்களுடைய இந்த கிறிஸ்தவ சபை வாழ்க்கையில் அது என்னத்தை எங்களுக்கு கற்றுத் தருகிறது என்று சொன்னால், இந்த எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இங்கு கோலியாத்தை போல அநேக பிரச்சனைகளும் அநேக பயங்களும் எங்களை என்ன செய்யும், எங்களை சூழ்ந்து கொள்ளும். எப்படி என்று சொன்னால், அவனுடைய தோற்றம் அவனுடைய செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலும் அருமையானவர்களே, இங்கே சாத்தானான அவன் என்ன செய்கிறான் என்றால், பணத்தை அவனுடைய அந்தஸ்தை அவனுடைய உலகத்தில் இருக்கின்ற அவனுடைய வல்லமைகளை அவனுடைய நயவஞ்சகமாகி அவனுடைய வார்த்தைகளை கொண்டு அவன் என்ன செய்கிறான் என்றால், என்னையும் உங்களையும் வஞ்சித்தவனாகவும் என்னையும் உங்களையும் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் விரட்டினவனாகவும் பயமுறுத்துகின்றவனாகவும் இருப்பான் என்பதை நானும் நீங்களும் தெளிவாய் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த சபையானது அருமையானவர்களை பயந்ததற்கான காரணம் என்னவென்றால், அவர்களிடத்தில் விசுவாசம் இல்லை. அவர்கள் இந்த யுத்தங்களை எல்லாம் கர்த்தரே செய்து தந்தவர், அவர் எப்படியான பெரிய பிரச்சனைகளை எல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் வழிவகுத்து கொடுத்தவர், அவர் எவ்வளவு நன்மைகளை எங்களுக்கு செய்தவர், நாங்கள் வனாந்திரத்திலே கதறின வேளையில் எல்லாம் எங்களுடைய குரல்களை கேட்டவர் என்கின்ற அந்த உன்னதமான விசுவாசம் அவர்களிடத்தில் இல்லாமல் போனது. அது மட்டுமல்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசமாக இருந்தார்கள் என்பதையும் வேதம் எங்களுக்கு சொல்லுகின்றது. 11வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லி, இந்த ஜனம் தேவனுக்கு பயந்த ஜனமாக இருந்தது. அவர் இப்படியாக இருந்த ஜனம் இப்படி பயப்படுகின்ற அளவிற்கு இந்த கோலியாத்து இங்கு எப்படி அவர்களை விரட்டினானோ, அதே போல எங்கள் நாங்களும் விசுவாசம் உடையவர்களாய் விசுவாசம் உடைய கிறிஸ்தவர்களாய் விசுவாசம் உள்ள சபையாக இருந்தாலும், ஒரு நாள் இந்த இவனுடைய விரட்டுதல்களும் சாத்தானுடைய இந்த தந்திரங்களும் யுத்திகளும் எங்களுக்கு ஒரு நாள் பயத்தை உருவாக்கும். ஆகவே என்னுடைய ஜனமே, என்னுடைய சபையே, நீ என்ன செய்யாதே, நீ கலங்காதே. உங்களுடைய பணம், பணத்தை காட்டி இந்த சாத்தானானவன் எங்களை விரட்டுவான். இங்கே வசதிகளை, வறுமைகளை, நோய்களை, இங்கே எத்தனையோ பிரச்சனைகளை எங்களுக்கு தந்து அவன் உங்களை பயமுறுத்துவான், கலங்கடிப்பான். ஆனால் நீங்கள் என்ன செய்யாதீர்கள், கலங்காமல் இருங்கள் என்ற செய்தியை கர்த்தரங்களுக்கு தருகிறார் அருமையானவர்களே. அவை இந்த சூழ்நிலையிலே இந்த பயங்கரமான இங்கே ஒன்றுமே இயலாமல் கலங்கி திகைத்துக் கொண்டிருந்த இந்த சபையினுடைய சூழ்நிலைகள் அங்கு இருக்கின்ற வகையிலே, இங்கு இரண்டாவதாக நாங்கள் பார்க்கின்றோம் ராஜாவினுடைய வருகை. முதலாவதாக நாங்கள் பார்த்தோம் சபையினுடைய பயம், சபையினுடைய கலக்கத்தை பார்த்தோம். இப்படியாக சபையானது கலங்கி, சபையானது தோல்விகளுக்கு முகம் கொடுக்க போகிறோமே என்று அஞ்சி, இங்கு எப்படியா இவனோடு போய் நான் இங்கு யுத்தத்தை செய்வது என்று வியந்து ஐயப்பட்டு பயங்கர பிரச்சனைகளோடு இருந்த வேளையிலே, இரண்டாவது காரியம் என்னவென்றால், என்ட்ரன்ஸ் ஆஃப் கிங், அதாவது ராஜாவினுடைய வருகை அங்கு இருக்கின்றது. அவை இந்த பயமும் திகிலும் சூழ்ந்த நிலையிலே சபையானது திகைத்துக் கொண்டிருந்த வேளையிலே, இங்கு ராஜாவாய் 16வது அதிகாரத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தாவீது என்ன செய்கின்றார், இந்த யுத்த களத்திற்கு அங்கு கலங்கலான பயப்படுகின்ற ஜனங்கள் மத்தியிலே அவர் என்ன செய்கிறார், அனுப்பப்படுகின்றவராக இருக்கின்றார். இந்த யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாருக்கும் தெரியும். தாவீதுடைய தகப்பனாகிய ஈசாய்க்கு அது நன்றாகவே தெரியும். ஏனென்றால் அவனுடைய 3 புத்திரர்களும் சவுலோடைய யுத்தத்திற்கு என்ன செய்கிறார்கள், யுத்தம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அவை அப்படி இருந்தும் இந்த ஈசா என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய இளைய மகனை அனுப்புகின்றான். இங்கு ஈசாவிற்கு 8 குமார்கள் இருந்தார்கள். 3 பேர் அங்கு யுத்தத்தில் நிற்கின்றார்கள். இங்கு 5 பேர் வீட்டில் இருக்கின்ற 5 பேரிலும் இங்கு ஒருவனாகிய இந்த தாவீதையே இங்கு தகப்பன் தெரிவு செய்து அங்கு என்ன செய்கிறார் என்றால், அவனை அங்கு அனுப்புகிறார். நீ என்ன செய், அங்கு போ என்றதை அனுப்புகின்றவராக இருக்கின்றார். ஆக இது ஈசாக்கு, ஈசாய்க்கு இது எந்த ஒரு வகையிலே இதை குறித்து அறிவு இருக்கிறதோ வேதமங்களுக்கு சொல்லவில்லை. ஆனால் தேவன் தன்னுடைய அநாதி தீர்மானத்தின் படியாகவே அவர் கோலியாத் என்கின்ற ஒரு வல்லமையுடைய ஒரு அரக்கனையும் அவரை அனுமதிக்கின்றார். அதே வேளையிலே இந்த ஈசாயோடு பேசி அவனுடைய மகனை அங்கு என்ன செய்கிறார், அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே ஒரு தீர்வை கொடுப்பான் என்பதை இங்கு தேவன் அறிந்து இந்த தீர்வானது இவனாலே கொடுக்கப்படுகிறது என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக என்ன செய்யப்படுகின்றான், அங்கு அனுப்பப்படுகின்றவனாக இருக்கின்றான். பாருங்கள், அவன் தகப்பனிடத்திலே சகலதையும் தகப்பன் சொன்னதற்கு அமைவாய். இங்கே 20வது வசனம், தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் என்ன, தகப்பனுடைய அந்த கட்டளைக்கு பரிபூர்ணமாய் அவன் அங்கே கீழ்ப்படிந்தவனாய், அவன் முறுமுணுக்கவில்லை, யுத்தத்திற்கு பயப்படவில்லை. அவன் அங்கே மிச்ச 5 பேரும் இருக்கிறார்களால் என்னத்தான் சும்மா போட்டு வறுக்கிறீர்களே என்று சொல்லி ஒரு பொழுதுமே தகப்பனுக்கு அவன் எதிர்பேசவில்லை. என்ன செய்கிறான், அவன் சந்தோஷத்தோடு விருப்பத்தோடு அந்த யுத்த களத்திற்கு செல்லுகின்றவனாக இங்கு வேதமங்களுக்கு கற்றுத் தருகின்றது. அவன் இங்கே தேவன் இந்த தாவீதை அங்கே அனுப்புகின்ற வேளையில் இங்கு மனிதனுடைய சித்தங்கள் ஒன்றுமே அங்கு இல்லை. ஒரு வகையிலே இங்கு தாவீதுக்கு கூட தெரியாது நான் அங்கு என்ன செய்ய போகிறேன் என்று மனித சித்தத்தை பார்க்கின்ற வேளையிலே இங்கே ஈசாவை அங்கே அனுப்புகின்றான். அதனுடைய மகனை அவனுக்கு தெரியவில்லை அங்கே நடக்க போறது. இங்கே இந்த ராஜாவாகிய இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுடைய அந்த அங்கு சென்று இந்த காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த திட்டமானது எந்த மனிதனுடைய சிந்தனைகளுக்கும் அது அப்பாற்பட்டதாய் தேவனதை சரியான முறையிலே தன்னுடைய சபைக்காய் அந்த ராஜாவாகிய தாவீதை அவர் அங்கே அனுப்புகின்றவராக இருக்கின்றார். சபையை மீட்டு சபைக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பதற்காக அவருடைய வருகையானது என்ன செய்கிறது, அங்கு இருக்கிறதை நாங்கள் தெளிவாக காணுகின்றோம். ஆகவே அதே போல அருமையாக என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த சபைக்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மனிதனுடைய சித்தத்தின்படி அல்ல, அவர் தேவனுடைய சித்தத்தின்படியாய் அனாதி தீர்மானத்தின் படியாய் தன்னுடைய சபையை மீட்பதற்கென்றே அனுப்பப்பட்ட அந்த உன்னதமான ராஜாவாகிய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படியாய் தன்னுடைய பிதாவினுடைய சித்தத்திற்காய் வந்து அவர் எப்படியாய் தன்னுடைய ஜனங்களை மீட்ட அவருடைய வருகையை நாங்கள் நினைவுபடுத்துகின்ற ஒரு நேரமாக இருக்க வேண்டும். அவர் எவ்வளவு ராஜாவாக இருந்தும் தாவீது அங்கு ராஜாவாக வரவில்லை, அவன் ராஜா உண்மையாக அங்கு 16வது வசனத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, ஆனால் அவனுக்கு ராஜாவாக வரவில்லை, அவன் சாதாரண ஒரு மனிதனாக வருகின்றான், சாதாரண ஒரு அங்கு அனுப்பப்படுகின்றான். அவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியே அவர் ராஜாதி ராஜாவாக உலகத்தை படைத்தவராக இருந்தும் அவர் சாதாரண மனிதனாய், வேதம் சொல்லுற அவர் எங்களை போல ஒரு மனிதனாய், மாம்சத்தையும் ரத்தத்தையும் கொண்ட ஒரு மனிதனாக தேவனுக்கு என்று அனுப்பப்பட்டார். காரணம் என்னவென்றால் தன்னுடைய சபையை மீட்பதற்கு. ஆகவே இப்படியாக இந்த ராஜாவினுடைய வருகை எங்களுக்கு என்னத்தை கற்றுத்தரதாமே, இங்கே கோலியாத்தை போல எவ்வளவு பிரச்சனைகளோடு எங்களுக்கு எதிர்கொண்டு இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய இந்த வருகை எங்களுக்கு ஒரு பெரியதான ஒரு ஆறுதலை அது தருகின்றதாக இருக்கும். நாங்கள் பின்பதாக நாங்கள் அதை பார்ப்போம். அவை இந்த ராஜாவினுடைய வருகை அங்கே எனக்கும் உங்களுக்கும் ஒரு பெரியதான ஒரு ஆறுதலை நம்பிக்கையை தர வேண்டும் என்று தரும் என்பதை இங்கு வேதமங்களுக்கு வேதத்திலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய ஓர்டினேஷன் சர்வீஸ்லே வில்லியம் மக்களோடு என்கின்ற நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கின்ற எங்களுடைய மூப்பர்களிலும் எங்களுடைய சபையினுடைய சகல ஆவிக்குரிய காரியங்களுக்கும் ஆலோசகராகவும் இருக்கின்ற போதகர் என்னுடைய ஓர்டினேஷனில் இவர் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை தான், உங்களுடைய ஊழியத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கோலியாத்தை போல பெரியதான சவால்கள் உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் தேவன் உங்களுக்கு கற்பித்து தந்தபடியே காரியங்களை செய்யுங்கள். அருமையாகலே, அது எவ்வளவுக்கு ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவர்களுக்கு உற்சாகத்தை தருகின்ற காரியம் என்னவென்றால் கோலியாத்தை போல பெரிதான வல்லமையுடையதா இந்த உலகங்களும் உலகத்தில் உள்ளவைகளும் எங்களுக்கு எதிராக இருந்தாலும் இந்த ராஜாவினுடைய வருகை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இந்த சுவிசேஷமானது அது எங்களுக்கு சகல தடைகளையும் தாண்டி ஓடுகின்ற வல்லமையை அது தர வல்லது என்பதை நாங்கள் அதை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது. மூன்றாவதாக நாங்கள் இதை பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், இந்த இப்படியாகவே இந்த ராஜாவினுடைய வருகை இருக்கின்றதாக தாவீதினுடைய வருகையானது இருக்கின்றது. அவன் இந்த ஜனங்களை மீட்பதற்காய் தேவனுடைய அனாதி சித்தத்தின் படியாய் தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவன் அந்த படத்தை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாங்கள் அங்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது. மூன்றாவதாக நாங்கள் பார்க்கின்ற காரியம் இந்த ராஜாவிற்கு வந்த தடைகள். அவன் இந்த ஜனங்களை மீட்பதற்காய் 26வது வசனம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், அப்பொழுது தாவீது தண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நிந்தியை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தவ விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் மாத்திரம் என்றான். அவை இந்த தாவீதனுடைய இந்த சூழ்நிலையை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அவன் இந்த பெலிஸ்தியனுடைய இந்த சத்தங்களை, பெலிஸ்தியனுடைய உருவத்தை, அவனுடைய சத்தங்களை, இந்த பிசாசை தேவனுக்கு எதிரியானவனை அவன் பார்த்த வேளையிலே அவன் அங்கு விட்டு ஓடவில்லை. அவனை இன்னொருவர் அங்கு நிர்பந்தம் பண்ணி யுத்தத்திற்கென்று அனுப்பவில்லை. அதிலே பார்த்தால் அவன் தானாக வருகின்றான். என்ன பிரச்சனை நடக்கின்றது இங்கே? எல்லாம் இப்படி நடக்கின்றதே, இவனை கொல்லுவது பெரிய விஷயம் அல்ல, அவன் இங்கு விருத்த சேதனம் இல்லாதவனை என்னாலே கொல்ல முடியும் என்கின்ற அவன் தானாக அந்த யுத்தத்திற்கு, அந்த சாத்தானுடைய தலையை நசுக்குவதற்கு அவன் தானாக முன்வந்த வேளையிலே இந்த சபைக்காக அவர் ராஜாவாக இருந்து அவர் ஒரு மனிதனாக, தேவனாக, மனித தேவனானவர் மனிதனாக வந்த இந்த பணியிலே, அருமையானவர்களே, எப்படியாய் கிறிஸ்துவிற்கு ஒரு தடைகள் இருந்ததோ அது போல தாவீதுக்கும் தடைகள் இருந்ததாக நாங்கள் பார்க்கின்றோம். இங்கே 28வது வசனத்திலே பாருங்கள், அந்த மனுஷனோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்ட பொழுது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டு விட்டாய்? யுத்தத்தை பார்க்க வல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். என்ன செய்கின்றது? அவன் இந்த பெலிஸ்தியரை வெல்ல வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதற்காகவே தேவன் அனுப்புகின்றவராக இருக்கிறார். அவன் அந்த பணியை செய்கின்ற ஆயத்தத்தை, தான் தாழ்மைப்படுத்தியதை தொடங்குகின்ற வேளையிலே என்ன செய்யப்படுது? அவன் மீது கோபம் வருகின்றது. அவன் அகங்காரி, அவன் பெருமையுடையவன் என்று சொல்லி அவன் மீது பழிகள் சுமத்தப்படுகின்றது. ஆகவே அவன் தன்னுடைய சொந்த சகோதரனாலே புறத்தணிக்கப்படுகின்றவனாக இருக்கின்றான். சரி, அப்படியாக அவன் திரும்பி அவன் வேறு விதமாக நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே 33வது வசனத்திலே பார்த்தால், அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெரிசியனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னாலே ஆகாது, நீ இளைஞன், அவனோ சிறுவயது முதல் யுத்த வீரன் என்கிறான். பாருங்களே என்ன நடக்கப்படுகிறது. மறுபடியும் அவனுடைய பணியை அவன் செய்வதற்கு முன்வந்த வேளையிலே சவுல் ராஜாவினாலே என்ன செய்யப்படுகிறது? டிஸ்கரேஜ்மெண்ட், அதாவது அங்கு ஒரு தடை வருகின்றது. அருமையாக இங்கே தாவீதுடைய வாழ்க்கையிலே பார்த்தால் அந்த மீட்கின்ற பணியை அவன் செய்வதற்கு போகின்ற வேளையிலே அவனுக்கு தடைகள் மேல் தடைகளும் பழி சொற்களும் அவன் மீது தேவையில்லாத உண்மைக்கு புறம்பான, இங்கு உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்கிறான். யார் சொல்லுகின்றான்? இருதயத்தினுடைய அகங்காரத்தை நான் அறிவேன் என்று சொன்னால் தேவன் என்ன சொல்லுகிறார்? தாவீதை பற்றி இவன் என்னுடைய இருதயத்திற்கு பிரியமானவன். ஆனால் இங்கிருந்து அவன் எப்படியா குற்றம் சாட்டுகிறான்? நீ அவன் என்னுடைய இருதயத்தினுடைய அகங்காரம். தேவன் ஒருபொழுதும் அகங்காரிகளை தன்னுடைய இருதயத்திற்கு பிரியமாக வைக்கின்றவர் இல்லை. அவன் என்ன செய்யப்படுகின்றான்? தாவீது கண்ட விதங்களிலே அவன் அந்த பணியை செய்ய விடாத வகையிலே அவனை அங்கே தடைகள் வருகிறதை காணுகின்றோம். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியிலே தன்னுடைய சபைக்காய், சபையினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காய், சபையை மீட்பதற்காய் அவருடைய வருகை வந்தவர்களையில் கூட அங்கு அவர்களுக்கும் அநேக தடைகள், இயேசுவை சிலுவைக்கு போக விடாமல் அங்கிருந்த சீஷர்கள் கூட தடுக்கின்றார். இப்படியாய் தேவன் தன்னுடைய பணியை செய்ய விடாமல் அநேக தடைகள் அவருக்கு வந்தபடியாலே அவர் இந்த சகல தடைகளையும் மீறி அவர் இந்த பணியை நிறைவாய் செய்து முடித்த கர்த்தராக இருக்கிறதுனாலே தலைமையாளர்களே, நானும் நீங்களும் இன்று சாத்தானுடைய வல்லமைக்கு உட்படாமல், சாத்தானுடைய அடிமைத்தனத்துக்கு உட்படாமல் என்று சுயாதீனமாக நாங்கள் இருக்கிறோம் என்றால், அவர் சகல தடைகளையும் அவர் எங்களுக்காய் தாண்டி அவர் சிலுவையிலே சிந்தி மரித்ததை நாங்கள் நினைவு கூர்ந்து, எங்களுக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற எங்களுக்கு வருகின்ற ஒவ்வொரு தடைகள், கிறிஸ்தவனாக வாழுவதற்கென்று எங்களுக்கு வருகின்ற ஒவ்வொரு தடைகள் எல்லாவற்றையும் நாங்களும் அதை தடைகளை சாட்டி கொண்டு நாங்கள் வாழ்ந்து விடாமல், தடைகளை தாண்டி செயற்படுகின்ற, தடைகளை தாண்டி நாங்கள் சாத்தானை ஜெயிக்கின்ற, தடைகளை தாண்டி நாங்கள் வெற்றி சிறக்கின்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை இந்த பகுதி எங்களுக்கு கற்றுத்தர மறுக்கவில்லை. நாலாவதாக அருமையானவர்களே, இங்கு ராஜாவினுடைய இந்த சபையானது பயப்படுகின்றது, ராஜாவினுடைய வருகையானது இருக்கின்றது. பின்பதாக ராஜாவுக்கு வந்த தடைகளை நாங்கள் பார்க்கின்றோம். அவர் தன்னியல்பாகவே தானே முன்வருகின்றார் இந்த மீட்கின்ற போரை செய்வதற்கு. அப்படி இருக்கின்றவர்களே அநேக தடைகள் வருகின்றது. அது அவருடைய சகோதரனாலே வருகிறது, ராஜாவாலே வருகிறது, இன்னொரு வகையிலே பார்த்தால் சாத்தானாலே வருகின்றது. கோலியாத் சொல்லுகின்றான், நீ என்ன நாய் என்று நினைத்தா வருகின்றாய் கல்லை கொண்டு அடிப்பதற்கு. அவன் அங்கு அவனை டிஸ்கரேஜ் பண்ணுகின்றான், அவன் அங்கே அவனுக்கு அங்கு ஒரு தோல்வியை கொள்கிறான். ஆனாலும் தாவீது என்ன செய்யவில்லை, எந்த ஒரு தடைகளுக்கும் அவன் தட்டுப்படவில்லை. எந்த ஒரு தடைகளும் அவனுடைய பணிக்கு அது எந்த ஒரு முற்றுப்புள்ளியையும் வைக்கவில்லை. இங்கு வல்லமையான சாத்தானனாலே வைக்கப்பட்ட தடைகளை தகர்த்தெறிகிறான். இங்கு நாட்டினுடைய ராஜாவாக திகழ்ந்த சவுலாலே வைக்கப்பட்ட தடைகளையும் தகர்த்தெறிகின்றான். தன்னுடைய குடும்பத்தில் இருந்த சகோதரன் வைத்திருந்த தடைகளை என்ன செய்கிறான், தகர்த்து எறிகின்றான். அருமையானவர்கள், என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களினாலே, எங்களுடைய நாட்டிலே, எங்களுடைய சாத்தானினாலே எங்களுக்கு தடைகள் வரும். ஆனாலும் நாங்கள் இந்த தடைகள் யாவற்றையும் கிறிஸ்துவை போல, தாவீதை போல எப்படியாய் அவர்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்தார்களோ அதே போல நாங்களும் தேவனுடைய காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை தடைகள் மத்தியிலும் செய்ய வேண்டும் என்பதை கர்த்தருக்கு திருவுளம் பெற்றிருந்தார். அடுத்ததாக அருமையாக நாங்கள் பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், நாலாவது காரியம், இந்த ராஜாவினுடைய தன்மைகளை நாங்கள் பார்க்க வேண்டும். இங்கே ராஜாவிற்கு வந்த தடைகளை எல்லாம் அவர் தாண்டி அவர் காரியங்களை வெற்றி சிறக்க பண்ணினார் என்றதை பார்த்து நாங்கள் இந்த ராஜாவினுடைய தன்மைகளை இந்த தருணத்தில், இந்த சூழ்நிலைகள் மத்தியிலே அவருக்கு இருந்த சில பண்புகளை நாங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் இங்கு தாவீது ராஜாவிடத்திலே காணப்பட்ட குணாதிசயங்களை, அது அவர் ஒரு தாவீது ராஜா என்பவர் அவர் கிறிஸ்துவுக்கு ஒரு முன்மாதிரியானவராய், கிறிஸ்துவிற்கு ஒரு மாதிரியானவராக இருந்து இங்கு ஆண்டவராகிய இயேசு, வர இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் பிரதிபலிக்கின்ற ஒரு நிழலாக காட்டுகின்ற ஒரு கேரக்டர், ஒரு குணாதிசயத்தை கொண்டவர் தான் இந்த தாவீது ராஜா என்பதை நாங்கள் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அவை இந்த தாவீது ராஜாவினுடைய இந்த வாழ்க்கையிலே இருக்கின்ற பண்புகளை நாங்கள் காண நாங்கள் ஒரு பொழுதும் தவறக்கூடாது. அவை தாவீது ராஜாவிடத்திலிருந்து நாங்கள் இயேசுவை பார்க்கிறோம், இயேசுவிடத்திலிருந்து நாங்கள் எங்களை பார்க்கின்றவர்களாக, எங்களுடைய குணாதிசயங்களை பார்க்கின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அவை முதலாவதாக நாங்கள் இதை பார்க்கின்ற அவருடைய குணாதிசயம் எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால், அவர் தன்னுடைய ஜனத்தின் மீது அவருக்கு இருந்த பற்றுதல், இஸ் வெரி ஜெலஸ் ஃபார் ஹிஸ் பீப்பிள், அதாவது அவருடைய ஜனங்களுக்காய் அவர் மிகவும் அங்கே ஒரு பற்றுதல் கொண்டவராக இருக்கின்றார். 26 வசனத்திலே சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திப்பதற்கு இவன் எம்மாத்திரம், இவன் யார், அவன் இந்த போரை தொடுக்க வேண்டும், யுத்தத்தை செய்ய வேண்டும் என்று அவனுக்கு உந்துவித்த ஒரு காரியம் என்னவென்றால், அவன் இஸ்ரவேலுடைய சேனைகளை அவன் நிந்திக்கின்றவனாய், தன்னுடைய சபையை நிந்திக்கின்றவனாக இருக்கிறதை கண்ட அவன் எப்படியாய் அவனுக்கு அந்த பற்றுதல் இருந்தது என்பதை நாங்கள் காணுகின்றோம். அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பார்க்கின்ற போது அவரும் தன்னுடைய ஜனங்களுக்காய் மிக வைராக்கியம் கொண்டவராய், தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் உபனத்திற்கு அதிலே தன்னுடைய ஜனங்கள் மீது பாசம் வைத்தவராய் இருந்தார் என்பதை நாங்கள் ஒருவரும் சொல்ல தேவையில்லை. அதே போல அருமையானவர்களே, நானும் நீங்களும் இங்கே கிறிஸ்துவினுடைய இந்த மீட்பை பெற்ற நானும் நீங்களும் சபையிலே இருக்கின்றவர்கள் மீது எவ்வளவு வைராக்கியம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். சபையிலே இருக்கின்ற ஒருவனை ஒருவன் நிந்தித்தால் நாங்கள் அதற்கு மிகவும் அதற்கு எதிராக இருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நிந்திக்கிறவர்களுடைய சேர்ந்து என்ன செய்கிறோம்? நிந்திக்கின்றோம். குறை கூறுகின்றவர்களுடைய சேர்ந்து குறைகளை கூறுகிறோம். சபையிலே இருக்கின்ற பலவீனமான சகோதரர்களை நாங்கள் குற்றங்களை பிடிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், எங்களிடத்திலே அந்த அன்பு, அந்த சேவ ஜனங்களுக்கென்று இருக்கின்ற அந்த வைராக்கியம், தேவனுடைய ஜனங்களினாலே தத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒரே சரீரம் என்கின்ற ஒரு உணர்வில்லாத நாங்கள் ஒரு பரிசேய கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தாவீது அப்படி இருக்கவில்லை. அவன் தன் தான் சிறியவனாக இருந்தும், அவன் உண்மையாகவே யுத்தத்திற்கு ஆயத்தம் இல்லாதவனாக இருந்தும், தன்னுடைய ஜனங்களை பற்றி அந்த எதிரியானவன் அவன் குறை கூறிய வேளையிலே அவனாலே பார்த்து கொண்டு இருக்க முடியாத ஒரு இருதயத்தை நாங்கள் காணுகின்றோம். இரண்டாவதாக நாங்கள் காணுகின்ற காரியம் என்னவென்றால், அவனிடத்திலே காணப்பட்ட அந்த நம்பிக்கை. 37வது வசனம் சொல்லுகின்ற காரியம், பின்னும் தாவீது என்ன சிங்கத்தின் கையுக்கும் கரடியின் கையுக்கும் தப்பிவித்த கட்டறிந்த பெரிசியனுடைய கையுக்கும் தப்பிவிப்பார் என்றான். அவன் என்னத்தை பார்க்கிறான் என்று சொன்னால், இந்த யுத்தத்திலே அவன் ஒரு பொழுதும் கோலியாத்தையோ கோலியாத்திடம் இருந்த காரியத்தையோ பார்க்கவில்லை. அவன் என்னத்தை பார்க்கிறான் என்றால், தேவன் எவ்வளவுக்கு உண்மையுடைய தேவனாக இருந்தான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விளங்கி வைக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நீங்கள் சகல யுத்தங்களையும் செய்து கொண்டு வந்தீர்கள், இங்கே வனாந்தரத்திலே அநேக யுத்தங்களை செய்தீர்கள், இதுல யார் செய்து? கர்த்தருடைய யுத்தம் என்பதை மறந்தார். ஆனால் இங்கே தாவீது என்ன செய்கிறான், இது கர்த்தருடைய யுத்தம் என்பதை அவன் என்ன செய்கிறான், அவன் தெளிவாய் அதை அறிந்தவனாக இருக்கின்றான். ஏனென்றால் அவன் இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். 17வது வசனம், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கின்றவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். எந்த ஜனங்கள்? பயந்த ஜனங்கள். தங்களாலேயே யுத்தத்தை செய்து முடிக்க முடியும் என்று கோலியாத்தை பார்த்து பயந்த ஜனங்களுக்கு அவன் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், இந்த ஈட்டியால் ரட்சிக்கின்றவர் அல்ல, இந்த கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றான். அவனுக்கு அவ்வளவுக்கு என்ன, தேவனிலே அவ்வளவுக்கு நம்பிக்கை இருந்தது, அவர் நிச்சயமாய் இந்த காரியத்தை செய்து முடிப்பார். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மருமையானவர்களே, அவர் தேவனிலே பிதாவிலே அவர் வைத்திருந்த அந்த விசுவாசத்தை, மனிதனாக அவர் வந்த வேளையிலே அவர் வைத்திருந்த விசுவாசத்தை எங்களாலே சொல்ல முடியாது. அவ்வளவுக்கு அவர் தேவனுடைய சித்தத்தை நம்பினவராய், அதிலே தெளிவாய் அவர் மறித்து உயிர்த்தெழும்ப படுவேர் என்பதை கூட தெளிவாய் இயேசு சொன்னவரா இருக்கிறது. என்னத்தை காட்டுகிறது என்றால், அவர் தேவனுடைய வார்த்தை மீது இருக்கின்ற விசுவாசத்தை காட்டுகிறது. என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தேவனுடைய ஜனங்கள் மீது நாங்கள் பற்றுதலாய் இருக்கின்றது மட்டுமல்ல, நாங்கள் அந்த கிறிஸ்துவின் மீது அதீத அதிக விசுவாசத்தை, நம்பிக்கையை, உறுதியை கொண்டிருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த ராஜாவினுடைய தன்மையிலிருந்து காணுகின்றவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக பார்க்கிறவன் தன்னுடைய ஜனங்களுக்காக இந்த வைராக்கியத்தை கொண்டாலும் என்ன செய்கிறான் பாருங்கள், அவன் எந்த ஒரு வகையிலும் அவன் மரணத்திற்கு கூட என்ன செய்யவில்லை, பயப்படவில்லை. இவ்வளவு பெரிய எதிரியை சந்தித்தால் ஒருவேளை நான் செத்துடுவேனோ என்கின்ற ஒரு சிறிய பயம் கூட அவனுக்கு இல்லாமல் இருந்தது. அவன் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய ஜீவன் என்ன செய்கிறான், இந்த ஜனங்களுக்காய் அவன் அங்கு போராடுவதற்கு கொடுக்கின்றான். அவன் மரணத்திலும் என்ன செய்கிறான், மரண பரியந்தம் அவன் அங்கு தன்னை தாழ்த்தினவனாக மட்டுமல்ல, அவனை பாருங்கள், இவன் ஒருபொழுதும் தன்னுடைய பலத்தினால் யுத்தத்தை செய்ய போகவில்லை. இந்த கரடியுடைய சங்கத்துக்கும் கரடியினுடைய கைக்கும் சிங்கத்துக்கும் தப்புவிக்க பண்ணவர் இந்த கர்த்தர் தான். அந்த கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார் என்ற ஒரு தாழ்மை. அவன் அங்கு பெருமையோடு மேட்டிமையோடு அகங்காரத்தோடு என்ன எல்லாரும் இங்கு பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடோ அல்லது சவுனுடைய மகளை நான் கல்யாணம் செய்வேன் என்கின்ற இந்த உலக ஆசைகளோடு அவன் அந்த யுத்தத்தை செய்யவில்லை. அவன் செய்த யுத்தத்தினுடைய அவன் தாழ்மையோடு கர்த்தரை நம்பினவனாய் அவன் இந்த யுத்தத்தை செய்கின்றான். இன்னொரு வகையிலே பார்த்தால் இந்த அவன் அற்பமாக எண்ணப்படுகின்றான். அவன் இங்கு ராஜாவாக இருக்கிறான், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான், ஆவியானவர் அவனோடு இருக்கிறார் என்கின்ற செய்தி எல்லாம் அங்கே அவங்க சவுலுக்கு தெரியாமல் தவுள் சொல்லுன காரியம் என்னவென்றால், நீ ஒரு அற்பமான ஒரு மனுஷன், இங்கே நீ ஒரு சிறு வயது, நீ ஒரு இளைஞன், உன்னாலே இந்த அவனை எதிர்த்து ஆகாது, நீ ஒரு அற்பமான ஒரு மனுஷன் என்பதை அங்கே காணப்படுகின்றான். அருமையானவர்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் இந்த பூமியிலே ஜனத்தின் மீது பற்றுதல் கொண்டவராய், அவர் தேவனிலே அதீத விசுவாசமும் நம்பிக்கையும் கீழ்ப்படிவும் தாழ்மையும் கொண்டவராய், அவர் மரிக்க கூட பயமில்லாத துணிச்சல் உடையவராய், தன்னுடைய ஜனங்களுக்காய் மரிக்கவும் ஆயத்தம் உடையவராய், அங்கே மனிதராலும் அங்கிருந்தவர்களாலும் அற்பமாய் எண்ணப்பட்டவராய், இந்த பூமியிலே இந்த ஜனங்களை மீட்க என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்து வந்தார். அவருடைய குணாதிசயங்களை நானும் நீங்களும் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய பணிகளை செய்கின்றவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றவர்கள் நாங்கள் தேவ ஜனத்தின் மீது அதீத விசுவாசம் விருப்பம் இருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அவை நாங்கள் அன்றாடம் சமைக்கின்ற உணவுகளிலே கூட நாங்கள் மற்றவர்களின் மீது கரிசனை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் என்ன சாப்பிட்டீர்கள், என்னத்தை உண்டீர்கள், என்னத்தை உடுத்தீர்கள் என்று கரிசனை உடைய கிறிஸ்தவர்களாக நாங்கள் இருக்கோம். நாங்கள் எங்களுடைய வயிறுகள் நிரம்பினால் மட்டும் போதும், மற்றவனை கேடு கட்டாலும் பரவாயில்லை என்று வண்டிகளை வளர்க்கின்ற சுயநலம் உள்ளவர்களாக நாங்கள் ஒருபொழுதும் இல்லாமல், மற்றவர்களுக்காக பரிதபிக்கின்ற, மற்றவர்களுக்காய் உதவி செய்கின்ற, எங்களுடைய எங்களை நாங்கள் பலி கொடுத்து மற்றவர் எங்களுக்கு இல்லாவிட்டாலும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மற்றவர் ஜனங்கள் மீது இருக்கின்ற ஒரு அதீத பாசம் கொண்டவர்களாய் நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்பதை இந்த பகுதியான தர்மியானவர்கள் கற்றுத் தருகின்ற அதே வேளையிலே, நாங்கள் தேவனிலே எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் எங்களை பெருமை பாராட்டாத படிக்கு, எப்படியான வெற்றிகளிலும் எப்படியான நன்மையான காரியங்களை எங்களை சூழ்ந்து கொண்டாலும் நாங்கள் எங்களை குறித்து பெருமை பாராட்டாமல் தாவீதை போல கர்த்தரை குறித்து பெருமை பாராட்டுகின்றவர்களாய், நாங்கள் அற்பமாக எண்ணப்பட்டாலும், நாங்கள் மனுஷராலே புறந்தள்ளப்பட்டாலும், நாங்கள் கர்த்தருக்கென்று அவருடைய பணிக்கென்று நாங்கள் எப்பொழுதும் சோர்வுடையவர்கள் அல்லாமல் உற்சாகத்தோடு நாங்கள் பணிகளை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத் தருகின்றது. நாங்கள் அநேகதில் சோர்ந்திருக்கின்றோம், மற்றவர்களை பார்த்திருக்கின்றோம், நாங்கள் மற்றவருடைய பிள்ளைகளிலே நாங்கள் ஆறுதலை கண்டிருக்கிறோம், ஆனால் அன்பில்லை, இங்கு விசுவாசம் இல்லை, நாங்கள் தேவனுக்கென்று எங்களை பலி கொடுத்து மற்றவர்களுக்கு உதவி செய்து தேவனுடைய ராஜ்யத்தை விஸ்தாரிப்பதற்கென்று மனமில்லை, நாங்கள் அற்பமாக எண்ணிவிடப்படுவோமோ என்கின்ற பெருமையோடு வாழுகின்ற இருக்கின்ற எங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் அப்படி அல்ல. என்ன செய், தாழ்மையுடையவனாய், ஜனத்தின் மீது பற்றுதல் உடையவனாய், அவர்கள் மீது அக்கறை உடையவர்களாய், என் மீது விசுவாசம் உடையவர்களாய், நீங்கள் மரணம் உங்களுக்கு வந்தாலும் என்னுடைய சாத்தானை ஜெயிப்பர், சாத்தானை நீங்கள் எதிர்கொள்ள தயங்காதவர்களாய் இருக்க வேண்டும் தாவீதை போல என்பதை நானே நீங்களும் கற்றுக்கொள்ளுகின்றவர்களாக இருக்க வேண்டும். இறுதியாய் நாங்கள் பார்க்கின்றோம் ராஜாவினுடைய வெற்றி. அவை இங்கு சபையானது பயப்படுகின்ற சபையாக இருக்கின்றது. இந்த பயப்பட்ட சபையினுடைய கண்ணீர்களை துடைப்பதற்கும் பயத்தை போக்குவதற்கும் இங்கு ராஜா அனுப்பப்படுகின்றார் தேவனாலே. அப்படி அனுப்பப்பட்ட ராஜாவிற்கு அநேக தடைகள் அவர்களுக்கு வந்தாலும் அவன் அதில் எந்த ஒரு வகையிலும் தடைகளை தட்டுப்பட்டு நிற்காமல் ராஜாவாகிய மீட்பருடைய குணாதிசயத்தை கொண்டவனாய் அவன் அங்கு மீட்பனாக, மீட்பனுடைய குணாதிசயத்தை கொண்டவனாய், மீட்பனாகிய குணாதிசயம் அவன் இங்கே ஜனங்கள் மீது பற்றுதலும் தேவன் மீது விசுவாசமும், தன்னுடைய ஜீவனை கூட கொடுப்பதற்கு அவன் அங்கு ஆயத்த முடியவனாய், அற்பமாக எண்ணப்பட்டாலும் தாழ்மை உடைய இந்த மீட்பருக்குரிய குணாதிசயங்களை கொண்டவனாக அவன் இருந்து என்ன செய்கிறான், இறுதியிலே வெற்றியை கண்டுகொள்கிறான். இங்கு கோலியாத் யுத்தத்திற்கு வருகின்றார்கள், யுத்தம் பண்ண போகின்றார்கள். அவன் அங்கு என்ன செய்கிறான், அவன் அங்கு பயமற்றவனாய் அவன் கல்களை ஐந்து கற்களையும் ஒரு கவனிலையும் வைத்து யுத்தத்திற்கென்று போய் அங்கு சாத்தானாலே வந்த எதிர்ப்புகளை கூட கலங்காமல் அவன் விசுவாசத்தோடு கவனிலே கல்லை வைத்து அடித்து அவருடைய நெற்றியிலே பட்டு இந்த பெலிசியன் எல்லாம் விழுந்தான். விழுந்த வேளையிலே தாவீது போய் அவனுடைய உரையிலே இருந்த பட்டயத்தாலே அவனுடைய கழுத்தை அறுத்து கையிலே கொண்டு வந்து, அப்பொழுது இந்த செய்தியை கேட்ட சகல பெலிஸ்தியர்களும் ஓடத் தொடங்கினார்கள் என்றதையும், அவர்களை ஓடத் தொடங்கிய வேளையிலே ஜூதாவும் இஸ்ரவேலும் அவர்களை பின்தொடர்ந்து அவர்களை முற்று முழுதாக சூறையாடினார்கள் என்பதையும், பெரியதான ஒரு வெற்றியை நாங்கள் இங்கு வேதமங்களுக்கு கற்றுத் தருகிறது. ஆகவே இப்பொழுது தாவீதினுடைய இந்த செயலானது ஒரு பெரியதான ஒரு வெற்றியை கொடுத்த வேளையிலே அங்கிருந்த பயம் என்ன செய்யப்படுகின்றது, நீக்கப்படுகிறது. எப்ப நீக்கப்படுகின்றது, இந்த சாத்தானான அவன் அங்கு விழுந்த உடனே இந்த பயமானது நீக்கப்படுகின்றது. அவன் இங்கே சாத்தானாவன் அங்கு விழுந்த வேளையிலே அங்கிருந்த சாத்தானோடு சேர்ந்திருந்தவர் எல்லாரும் ஓட வலிக்கிறார்கள். அப்பொழுது இந்த ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து பாருங்கள், எப்படி இதை பார்க்கிறோம் என்றால், இந்த வெற்றிக்கு காரணம் என்னவென்றால், இங்கு தாவீது இந்த மீட்பராகிய இந்த தாவீதனுடைய அந்த வீரமான துணிகரமான செயலினாலே சாத்தானான் அவன் வீழ்த்தடிக்கப்படுகின்றான். அவன் வீழ்த்தி அடிக்கப்பட்டு அங்கு சகலதும் துரத்தப்படுகின்றது. அருமையானவர்களே, இதை நாங்கள் என்னத்தை காணுகிறோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படியாய் சிலுவையிலே தன்னுடைய சாத்தானை அவர் கால்களின் கீழே நசுக்கி அவர் கொண்டாலும், அவரோடு இருக்கின்ற நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், கிறிஸ்துவினுடைய பலத்தோடு அவர் செய்த கிரிகளை நினைத்து இந்த சாத்தானையும் சின்ன சின்னனாக இருக்கிற பாவங்களையும் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே விரட்டி அடிப்பதனாலே வெற்றி என்பதை நாங்கள் காணுகின்றோம். இங்கு தாவீது எல்லா பெலிஸ்தியரையும் அழித்துக் கொள்ளவில்லை. பெலிஸ்தியர்கள் இங்கு பாவத்திற்கும் ஒரு படமாக இருந்தாலும் இங்கு அவனே தலைமை தாங்கினவனாக இருக்கிறான் இந்த யூதாஸ்காரியோத். இந்த தலையானது நசுக்கப்படுகின்ற வேளையிலே அங்கே சாத்தானானவன் பலவீனமாக்கப்பட்டு இருக்கின்ற வேளையிலே ரட்சிப்பை பெற்ற அவருடைய நானும் நீங்களும் எப்பொழுதும் இந்த அநேக சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் நாங்கள் உதறி தள்ளி அவனை வெட்டி தள்ளி விரட்டி அடிக்கின்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை எங்களுக்கு வெற்றியை தருகின்ற ராஜாவுடைய வாழ்க்கையிலே அந்த வெற்றி கிடைத்தது. இந்த ஐந்து கற்களும் ஒரு கவனம் என்கின்றதை வைத்தே அவன் அங்கு வெற்றியை சிறந்தான் என்றதை வேதமங்களுக்கு கற்றுத் தருகின்றது. இந்த ஒகஸ்டின் என்கின்ற சபை பிதாக்களிலே ஒரு முக்கியமான ஒரு போதகர் தன்னுடைய பிரசங்கத்திலே அவருடைய எழுத்திலே சொன்ன காரியம், இந்த ஐந்து கற்களும் எதற்கு ஒப்பிடப்படுகிறது என்று சொன்னால், இந்த ஐந்து ஆகமங்களும் பஞ்ச ஆகமங்களுக்கும் அது ஒப்பிடப்படுகின்றது. இந்த ஐந்து ஆகமத்திலும் தான் இந்த நியாய பிரமாணங்கள் முழுவதும் இருக்கின்றது. அவர் இந்த சாத்தானை கொல்ல வேண்டும், சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த பிரமாணங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆகவே இந்த ஐந்து கற்களும் இந்த ஐந்து பிரமாணங்களுக்கு ஒப்பிடுகின்றன. அது ஒப்பிட்டவர் மட்டுமல்ல சொல்கிறார், அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த ஜனங்களுக்காக இந்த பூமியிலே வந்த வேளையிலே சாத்தான் ஆனவன் அவனை சோதித்த, இயேசு கிறிஸ்துவை சோதித்த வேளையிலே அவர் இந்த சோதனைகளுக்கு எல்லாம் மறுமொழியாக அவர் இந்த பஞ்சாகமத்திலே இருந்து ஒரு புத்தகத்திலேயே இருந்து சகல வகையிலும் இந்த சாத்தானை அவர் வென்றார். அதுதான் இந்த எக்ஸோடஸ், அதாவது உபாகமத்திலே இருந்தே இந்த மூன்று சோதனைகளுக்குரிய மறுமொழி கிடைத்ததாக அவர் சொல்கின்றார். அவை அதே போலதான் இந்த தாவீதும் இந்த ஐந்து கற்களை கொண்டவனாக இருந்தும் ஒரு கல்லாலே வென்றான் என்றதற்கு அவர் கொடுக்கின்ற உதாரணம். அது எப்படியாக இருந்தாலும் நான் இதை எப்படியாக நாங்கள் இதை பார்க்க வேண்டும் என்றால், இங்கே தேவனுடைய கண்ணிலே இந்த
மனிதனுடைய கண்ணுக்கு பெரிதாக தெரிகின்ற இந்த சாத்தானும் இந்த உலகமும் கர்த்தருடைய கண்ணுக்கு அது ஒரு அற்பமாக அன்றாட வாழ்க்கையிலே காணுகின்ற ஒரு கற்கள். சாதாரணமாக அவன் கையிலே நாள்தோறும் கொண்டு தெரிகின்ற ஒரு கோல், அவனுடைய இடுப்பிலே எப்பொழுதும் இருக்கின்ற ஒரு கவன், சாதாரணமான காரியங்களை கொண்டு தேவன் பெரியதான சாத்தானை விழுத்த வல்லமை கொண்டவராக இருந்தார். அவங்க இஸ்ரவேலர்கள் யாரை பார்த்தார்கள்? அவனிடத்தில் இருந்த ஆடைகளை, ஆபரணங்களை, ஈட்டிகளை, அவனுடைய தோற்றத்தை பார்த்து பயந்தார்கள். ஆனால் தேவன் இந்த இஸ்ரவேல் சபைக்கு சொல்கின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் இவைகளை எல்லாம் நீங்கள் பார்த்து பயப்பட தேவையில்லை. என்ன, நான் வந்து இங்கு யுத்தம் பண்ணுகின்ற கற்றொரு சின்னதான ஒரு காரியத்தினால் இந்த பெரியவனை அடித்து விழுத்துகிறேன் என்று சொன்னால், நான் அவனிலும் பார்க்க எவ்வளவு பெரிய தேவன் உங்களோடு இருக்கிறேன். அவை நீங்கள் ஏன் எனக்கு பயப்படாமல், நீங்கள் ஏன் என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல், நீங்கள் ஏன் என்னுடைய வழிகளிலே நிற்காமல் இருக்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை என்பதை நாங்கள் இதிலிருந்து கற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும். வறுமையானது, அவை எப்படியாக இந்த சாதாரணமான ஒரு சிறியதான ஒரு எந்த ஒரு வகையிலுமே நாங்கள் இந்த பள்ளத்தாக்கிலே கல் என்றது ஒரு சாதாரணமான விஷயம், அதை மூலமாக இந்த சாத்தானை விழுத்துவதற்கான வல்லமையை நான் கொண்டிருக்கின்றேன். அவ என்னுடைய வல்லமையை, தேவன் தன்னுடைய வல்லமை ஆரூடாக இங்கே ஜனங்களை காட்டுகின்றார், இஸ்ரவேல் ஜனங்களை காட்டுகின்றார், தாவீதினூடாக காட்டுகின்றார். அவருடைய அந்த பெரியதான வல்லமை எவ்வளவுக்கு நான் இந்த கோலியாத்திலும் பார்க்க எத்தனையோ ஆயிரம் மடங்கு வல்லமை கொண்ட நான் என்பதை இங்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாகிய தாவீதினூடாக தேவன் காட்டி இந்த சபைக்கு ஒரு வெற்றியை கொடுக்கின்றார். அவை தேவனுடைய முழு இந்த வல்லமைகளும் தாவீது ராஜாவின் ஊடாக அங்கு என்ன செய்யப்பட்டது, அது பிரயோகிக்கப்பட்டு சாத்தானானவன் விழுத்தப்பட்டு சபையானது பாதுகாக்கப்பட்டது. அவே இங்கு தாவீது எவ்வளவு பலவீனமானவனாக இருந்தான், அவன் மனிதனாக இருந்தாலும் அவன் என்ன செய்கிறான், வரப்போகின்ற மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவையும் பிதா தன்னுடைய முழு வல்லமையையும் கனத்திலும் வல்லமையிலும் மகிமையிலும் சமனான அவருடைய மகிமையை கிறிஸ்து மூலமாக காட்டி தன்னுடைய சபைக்கு நித்திய வெற்றியை தருவார் என்பதை நான் நீங்கள் மனசு தரக்கூடாது, மறந்து போகும். அருமையானவர்களே, அப்படியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய அந்த மகா வல்லமையை, பிதா என்னுடைய அந்த மகா வல்லமையை, என்னை கண்டவன் என்னுடைய பிதாவை கண்டான், அவர் எல்லாருக்கும் மகிமையை இங்கே ஆண்டவராகிய தேவன் கிறிஸ்து மூலமாய் எல்லாவற்றையும் செய்து அவர் இறுதியிலே சபைக்கு ஒரு பாரிய வெற்றியை கொடுக்கிறார். சாத்தானை அவர் என்ன செய்கிறார், நிர்மூலமாக்கி அவனை கட்டி நித்தியத்திற்குள்ளே போட்டு தன்னுடைய ஜனங்களை மீட்டு வெற்றி சிறக்க பண்ணின தேவனாக இருக்கிறார். அவர் நானும் நீங்களும் இந்த வெற்றிக்குள்ளே பங்குடையவர்களாய் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக வெற்றி சிறந்து மரித்துயிர் தெழுந்திருக்கின்றபடியாலே அவரை விசுவாசிக்கின்ற நாமம் இங்கே பெலிஸ்தியரை விரட்டி அடிக்கின்ற பொறுப்பு எங்களிடத்தில் இருக்கின்றது. நாங்கள் விரட்டி அடித்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மர்மையான வருகையிலே, இரண்டாவது வருகையிலே நாங்கள் உயர்த்தப்படுவோம் என்பதை வேதம் எங்களுக்கு கட்டுத்தரும். ஆவி அருமையானவர்களே, இந்த பயமுள்ள திகிலுள்ள கலக்கமுடைய இந்த சபைக்கு இங்கே ஆண்டவராகிய தேவன் அங்கே மீட்பரை அனுப்பி அவர் யுத்தத்தை பண்ணி ஒரு பெரியதான வெற்றியை சபைக்கு கொடுத்தவர்களை பாதுகாத்தது படமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பிரபஞ்சத்திலே சபைபடுகின்ற சகல பாடுகள் வேதனைகளையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறவர் மட்டுமல்ல, அதற்கு ஒரு நாள் ஒரு தீர்வை நிச்சயமாய் நிரந்தரமாய் தருவார் என்கின்ற விசுவாசத்தோடு நானும் நீங்களும் வாழ தேவன் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக என்பதே. ஆமேன். ஜபிப்போம். சர்வல்லமையும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவனே, எங்களுடைய சகல பயங்களுக்கும் சகல கலக்கங்களுக்கும் நடுக்கங்களுக்கும் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு நீர் ஒருவரே கர்த்தாவே, எவ்வளவு வல்லமை உடையவர் என்பதை நாங்கள் தெளிவாய் புரிந்து கொண்டு அதை நம்பி விசுவாசித்து தேவரீர் நீர் எங்களுக்காக வெற்றி சிறக்க பண்ணிய காரியங்களை நாங்கள் நினைத்து
எங்களுடைய தனிப்பட்ட குடும்ப சபை வாழ்விலே தேவரீர் எங்களுடைய பாவங்களை விரட்டி அடித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து உம்முடைய வருகையிலே தேவரீர் நித்திய வெற்றியை சிறக்க நித்திய வெற்றியிலே நாங்கள் தேவரீர் இதை பங்கு கொள்ளத்தக்கதான கிருபையை நீர் எங்கள் சபைக்கு நீர் நிறைவாய் கொடுத்தருள வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.